யோசுவா புத்தகம் இரண்டாவது அதிகாரத்துல நம்ம போன வாரம் சொல்லப்போனா ஒரு ஓவர்வியூ மாதிரி முழுசா பார்த்துட்டோம். அந்த அதிகாரத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் இன்னும் ஒரு சில காரியங்களை அந்த பாதி பார்த்துருக்கோம். 13வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். இதுல என்ன பார்த்திருக்கோம் இது வரைக்கும்? யோசுவா வந்து கடவுளோடு தான் கட்டளையை பெற்ற பிறகு தான் ரெண்டு வேவு பார்க்கிறவர்களை அவர் அனுப்பினாருன்னு பார்க்கிறோம். அவங்க மறிக்க வேண்டிய ஒரு நேரம், ஒரு நிக் மூமெண்ட், அவங்க சாக வேண்டிய ஒரு நேரத்தில் ஒரு அதிசயமான ஒரு காரியம், ஒரு ஒரு வேசியினுடைய விசுவாசத்தினால் அவர்கள் காப்பாற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். கடவுள் வந்து தான் இறையாண்மையில அவர் சாவரனா, எத்தனையோ கோடி மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் தலைவர்களுக்கும் அவர்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசத்தை அந்த எரிகோல இருந்து அந்த வேசிக்கு கொடுத்திருக்கிற, ஆமோரிய ஜாதியில பிறந்த அந்த வேசிக்கு கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா. அத புதிய ஏற்பாடு ரொம்ப உயர்த்தி பாராட்டி பேசுறதாகவும் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுல யாக்கோபு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இயேசுடைய சகோதரன் அவர் இல்லைங்களா, அவர் எழுதின ஒரு எபிசல் நிருபம் வந்து யாக்கோபு புத்தகம் தான். அதுல பாத்தீங்கன்னா அவர் விசுவாசம், கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டே ஆர்கியூ பண்ணிட்டே போறார். அதுல ரெண்டு உதாரணங்களை எடுக்கிறார். அதுல ஒரு உதாரணம் யாரு? ஆபிராம் எடுக்கிறார். ஆபிராம் எப்படி கிரியையில தன் விசுவாசத்தை காண்பித்தான்? தன்னுடைய குமாரனையே பலி கொடுப்பதற்காக சென்றான் அப்படின்னு காமிச்சிட்டு ஆச்சரிய விதமா அவர் இன்னொரு உதாரணத்தையும் எடுக்கிறார். யாரு யாருன்னு பார்த்தா ராஹாப் எடுக்கிறார். பாருங்களேன், ஆபிராம் செய்ததுக்கும் ராஹாப் செய்ததற்கும் ஒரு ஒப்பாக எடுக்கிறார். ஆகவே அது பெரிய விசுவாசமா இருக்கணும் இல்லைங்களா. அவங்க எவ்வளவு படிச்சு உணர்ந்திருப்பாங்க, அது ரொம்ப விசேஷமா இருந்திருக்கணும். மனிதர்கள் ரட்சிக்கப்படுவது விசுவாசத்தினால்தான், ஆனா உண்மையா ரட்சிக்கிற விசுவாசம் வந்து கிரியையை ஏற்படுத்தும். அதைத்தான் அவரு யாக்கோபு அதுல வலியுறுத்தி சொல்ற. நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம விசுவாசத்துக்கு ஏற்ற வாழ்க்கை நமக்கு இல்லைன்னா அந்த விசுவாசம் வீண் அப்படின்றத யாக்கோபு அதை வலியுறுத்துறத பாக்குறோம். இன்னொரு இடத்துலயும் புதிய ஏற்பாடுல எபிரேயர் புத்தகத்துல ஒரு லிஸ்ட் இருக்கு, த ஹால் ஆஃப் ஃபேத்னு ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க. ஹால் ஆஃப் ஃபேம் உலகத்துல எல்லாம் வைக்குவாங்க, ரொம்ப பேர் போன உங்க லிஸ்ட் எல்லாம் வரும். அந்த மாதிரி பைபிள்ல ஹால் ஆஃப் ஃபேத் அப்படின்னா யாருடைய விசுவாசத்தை பார்த்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னும் போது அந்த ஹால் ஆஃப் ஃபேத் லிஸ்ட்ல ரெண்டு பெண்கள் பேர் வருது. அதுல பார்த்தோம்னா முதலாவது பெண் யார் தெரியுமா? சாரா, சாராம்மா. அந்த அம்மா ஒரு தனக்கு இருந்த விசுவாசத்தோடு ஆபிராமோடு எப்படி இருந்தா, ஒரு நல்ல மனைவியாக எப்படி கீழ்ப்படிந்து இருந்தான்ற ஒரு உண்மாதி எடுத்து, அடுத்த இன்னொரு பெண்ணு பேர் யார் பேர் வருது தெரியுமா? ராஹா பேர் வருது. யோசிச்சு பாருங்களேன், சாராக்கும் ராஹாபுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, எங்க இருந்து யாருக்கு ஒப்பிடுறதுன்னா, ஆனா தேவன் விசுவாசத்துல நீதிமான் ஆக்குறது. தேவனுடைய பார்வையில விசுவாசம் எவ்வளவு ப்ரெஷஸ் பாருங்க, அதாங்க ரொம்ப பார்த்துக்கணும். விசுவாசம் வந்து வேதம் வந்து பொன்னிலும் மேன்மையானதா பார்க்குது, பொன்னிலும் விசேஷமானதா பார்க்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவனும் பிரியவே படுத்த முடியாது. பாருங்களேன், கடவுள் நம்ம கிட்ட காண்டி விசுவாசம் இல்லை ஆண்டவரை பிரியமே படுத்த முடியாது. விசுவாசம் தான் ஆண்டவர் ரொம்ப பார்க்கிறார், ரொம்ப ஆச்சரியப்படுறார். பாருங்களேன், ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த பெண்ணுக்கு விசுவாசம் இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம வந்து விசுவாசத்தை படிக்கணுங்க, ரொம்ப படிக்கணும் விசுவாசத்தை. அது ஒரு தெய்வீக அதிசயம், கடவுளுடைய கிரியை தான் அது. ஆண்டவரே முதல்ல விசுவாச குறைவை உணர்ந்தா தானே நம்ம விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த பெண்ணை பார்த்தா நம்முடைய விசுவாச குறைவை நம்மளுக்கு காமிக்குது. உங்களுக்கு எப்படியோ தெரியல, நான் ரொம்ப ஜெபம் பண்றேன் போல, ஜெபங்களை ரொம்ப உணர்றேன். ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்தும், இன்னும் உறுதியான விசுவாசத்தை கொடுவோம். ஏன் அதை உணரணும் நம்ம இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த பிரசங்கம்லாம் நம்ம பார்க்கிறோம். ராவபடிய ஏன் ஆண்டவர் ஆச்சரியமா இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை ஆச்சரியமா மனுஷீகத்தில் அவர் பார்த்ததா நம்ம பார்க்கிறோம் பாருங்களா. இப்படி ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலும் பார்க்கவில்லை அப்படின்னு அந்த நூட்டுக்கு அதிபதி பத்தி ஆச்சரியப்படுறார். அந்த பெண்ணை பின்னாடி வந்த பெண்ணை பத்தி, பெண்ணே உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு பார்த்துட்டு அதை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர்கிட்ட வரும்போது விசுவாசம் நமக்கு இருக்கும்போது, விசுவாசம் ரொம்ப அவசியம் இல்லை, அந்த விசுவாசம் பெரிய வெகுமதியை நமக்கு கொடுக்கும், கடவுளுக்கு ரொம்ப பிரீதிய கொடுக்கும். அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதை பார்க்கும்போது இதுல என்ன பாக்குறோம்? ஆகவே அந்த ராஹாபுடைய விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து சில காரியங்களை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். பாருங்களேன், பரலோகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் விசுவாசம் அவளுது இருக்கு. என்ன? ராஹாபை யோசிச்சு பாருங்க. அவன் வந்து ஆமோரியர் ஜாதியில பிறந்த ஒரு பெண், அந்த ஜாதி எவ்வளவு மோசம்னா ஆண்டவர் அதை அழிக்கணும்னு அதை நியமிச்சு ஒப்பு கொடுத்திருந்தாரு. அவ்வளோ மோசம், அவங்க பாவங்கள் வானத்துக்கே எட்டி இருக்கு. அவங்க பாவங்களின் அளவு அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இனிமே கடவுள் அவங்ககிட்ட பொறுமையா இருக்க போறதில்ல, அவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கிற. அப்படி ஒரு ஜாதியில மோசமா இருக்கிற ஒரு ஜாதியில் ஒரு வேசினா எவ்வளவு மோசமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு ஜாதியில ஒரு வேசி அப்படின்னா அவ்வளோ ஒரு மோசமா இருந்த ஒரு பெண், துரதிருஷ்டவசமா அவளுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஆவிக்குரிய சலுகைகளும் இல்லை. யாராவது வசனத்தை பத்தி சொல்லியிருப்பாங்களா, ஆண்டவரை பத்தி சொல்லியிருப்பாங்களா, எந்த ஓய்வு நாளாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லவே இல்லை. எங்க அங்கிருந்து விசுவாசம் வந்துச்சு பாருங்களேன். அந்த விசுவாசம் ஒரு சாக்கடையிலிருந்து ஒரு பெரிய தங்கத்தை எடுக்கிற மாதிரி இல்லைங்களா. ஒரு ஒரு கடல் ஆழத்துல கரடு முரடான இடத்துல போய் பெரிய முத்து எடுக்கிற மாதிரி ஆண்டவர் இங்க எடுக்கிறாரு பாருங்களேன். அதுதான் நமக்கு இதுல ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும், காஸ்பல் ஒர்க். என்ன நம்ம சில நேரங்களில் இவங்க நம்புவாங்களா, அவங்க நம்புவாங்களா, இவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்குவாங்களான்னு நமக்கு ஒருவேளை சந்தேகம் இருக்கும். இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே இல்லையா, அப்படி நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம சில டைமில் காஸ்பிளில் சொல்கிறதுக்கும் சில பேருக்கு தகுதி பார்க்கணும். இவங்களுக்கு சொன்னால் இவங்களாம் கேட்டுக்க மாட்டாங்கன்னு கூட நினைக்கிறோம் இல்லைங்களா. இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் எவ்வளோ பயங்கர நம்பிக்கையே இழந்த நிலைமையில் அவர்கள் இருந்தாலும் அங்கே விசுவாசத்தை பண்ண முடியும். ராகாபோட மோசமான ஆளுங்களை பார்த்துருக்கோமா நம்ம பாருங்களா, ராகாபுடைய ஹிருதயத்திலேயே விசுவாசம் வர வச்சிருக்காருன்னா காஸ்பிள் வேலைக்கு நமக்கு ரொம்ப இது உற்சாகத்தை கொடுக்கணும் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, அவருடைய விசுவாசத்துக்கு இருந்த தடைகள் பாருங்களேன், தான் பிறந்து வளர்ந்த விதம் மாத்திரம் இல்லை தன்னுடைய விசுவாசத்துக்கு இருந்த தடைகள் என்ன, அவ கேரக்டரோ ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் இல்லைங்களா, ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஈவில் பழக்கம், அந்த பாவத்துக்கே ஒப்பு கொடுக்கப்பட்டு கடினப்பட்டு ஹோப்லெஸ் நிலைமை இல்லைங்களா. அந்த அம்மாவுக்கு வேற என்ன வழி தெரியும் பிழைக்கிறதுக்கு, வேற எந்த வழியும் தெரியாத போது. அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க வந்து அங்கே ஏன் வந்திருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க வந்து எரிகோவுக்கு காஸ்பிள் சொல்ல வந்திருக்கிறாங்க, அவங்களை அழிக்கணும்னு வந்திருக்கிறாங்க. கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, அவங்களை அழிக்கணும், அவங்களுக்கு கடவுள் அவங்க மேல இருந்த பொறுமை அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அவங்கள அழிச்சு அவங்க பாவ எல்லாம் வானத்துக்கு ஏறிடுச்சு, அவங்களுக்கு அழிவுதான் நெக்ஸ்ட்னு கடவுள் அவங்கள ஒரு ஜட்ஜ்மெண்டா இஸ்ரவேலை பயன்படுத்தி அழிக்கணும்னு கொண்டு வந்திருக்கும் போது இந்த அம்மாவுக்கு எப்படிங்க கடவுள், அந்த கடவுளை நான் நம்பினா ரட்சிக்கப்பட முடியும்னு நம்பிக்கை இருக்க முடியும். தானும் அந்த பாவத்தில் சேர்ந்தது தானே, தானும் அழிய வேண்டியது தானே அது கூட இல்லைங்களா. அந்த ஊரோடு அழியணும்னா நாங்கள் முதல்ல அழியணும்னு இருக்கலாம், ஆனால் அந்த பெண்ணுக்கு விசுவாசம் வருது. அதான் பார்க்குறோம், அதனுடைய ஆச்சரியத்தை பார்க்குறோம். அது அது மாத்திரம் இல்லை, அவளுடைய விசுவாச அறிக்கை இல்லைங்களா, அதான் இங்கே அதிசயமாக இருக்கு. அது அதில் பார்த்து சில காரியங்களை படிச்சு கொள்ள பார்ப்போமே. என்ன 9வது வசனத்திலிருந்து படிங்களா, யாராவது 9வதுல.
கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்துக்குரியவர்கள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன்
பாருங்களேன். யார் வாயிலிருந்து இது வருதுன்னு நம்ம பார்க்கணும் பாருங்களேன். எத்தனை கண்ணு கண் கூட பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல இது. விக்கிர ஆராதனையிலேயே வளர்ந்து சின்ன வயசுல இருந்தே சாமி சரணம் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டு பல விதமா நூறுக்கணக்கான கடவுளுங்களை வணங்குற, விக்க கல்லையும் மண்ணையும் வணங்குற ஒரு பெண் இல்லைங்களா. அதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு இல்லைங்களா. ஒரு தாசியாக அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுகிட்ட வாயிலிருந்து வருது, நான் நினைக்கிறேன், நான் பயப்படுகிறேன் இல்லை, நான் அறிவேன் பாருங்களேன். ஐ நோ, ஒரு விசுவாச வார்த்தை. அந்த அந்த விசுவாச அறிக்கையில் அஞ்சு காரியத்தை நம்ம பார்க்கலாம், அஞ்சு காரியத்தை பார்க்கலாம். என்ன கடவுளை பத்தி தான் அறிஞ்சிருக்கிற விஷயங்களை பாருங்களேன், என்னென்ன அறிஞ்சிருக்கு. கடவுள் ஒருவரே அப்படின்னு அந்த அம்மா அறிஞ்சிருக்கு பாருங்களேன். அது ரொம்ப அபூர்வம். ஏன்னா ஆமோரியருங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆயிரக்கணக்கான கடவுள் வச்சிருப்பாங்க, கல்லுக்கு மண்ணெல்லாம் கும்பிடுவாங்க இந்துவங்க கும்பிடுற மாதிரி. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு வந்த நம்பிக்கை என்ன, கடவுள் ஒருவரே பாருங்களேன். எல்லா தேவர்களுக்கு விரோதமாக கடவுள் ஒருவரே, அதுவே ஒரு பெரிய ஸ்டெப் இல்லைங்களா. முதல்ல தெரிஞ்சுக்கணும் கடவுள் ஒருவரே. ரெண்டாவது என்ன பார்க்குறோம், அவர் வந்து ஒரு ஒரு பர்சனல் கடவுள், ஒரு பர்சனல் கடவுள். அந்த கடவுள் தன்னுடைய ஜனங்கள் சார்பாக அவர் கிரியை செய்யக்கூடியவர். யார் அவர்களை நம்புகிறார்களோ அந்த அந்த மக்களுக்காக அவர் பணி செய்யக்கூடியவர். அவர் அந்த மக்களை பாதுகாக்கிற ஒரு தேவன். எப்படி சொல்றாரு, எப்படி தெரியும் அந்த மாதிரி பாருங்களேன். உங்கள் கர்த்தர் அப்படின்னு வருதா, யுவர் காட் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் அர்த்தம் இல்லாம போடல. உங்கள் தேவன் அப்படின்னும் போது அதை யோசிச்சு பார்க்கணும். எல்லையற்ற சகல பரிபூர்ணமும் பொருந்திய நித்திய தேவன் வந்து அவரை வந்து நமக்கு ஒரு சுதந்திரமா பங்கா கொடுக்கிறார். நம்ம என்ன கூப்பிட்டுக்கலாம், அவர் என் தேவன், எங்கள் தேவன் அப்படின்னு கூப்பிடலாம். நம்ம அப்படி எல்லாத்தையும் கூப்பிட முடியுமா? யோசிச்சுப்பாங்க, அது ஏன் காருன்னு கூப்பிட்டுக்க முடியுமா? அது ஏன் வீடுன்னு சொல்லிக்க முடியுமா? கடவுள் எவ்வளவு பெரியவர், அவரை போய் நான் எங்கள் தேவன் சொல்ற ஒரு ஸ்லாக்கியம், அது பர்சனல் கடவுள். அப்படி மற்ற தேவர்களுக்கு அப்படி இல்லை. பாருங்களேன், நன் என் சிவா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அவங்களாம். பாருங்களேன், என் தேவன், என் கர்த்தர்னு ஆண்டவரை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா பர்சனல் உறவு நீங்க வச்சிருக்கீங்க அவர்கிட்டன்றது அவர் அறிந்திருக்கிறான். அது ஒரு பெரிய விஷயம் கடவுளை பத்தி. அது தெரியும், உங்கள் தேவன். இரண்டாவதாக அது பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு உறவு, ஆண்டவரோடு இருக்கிற உறவு. மூணாவதாக அந்த அம்மா என்னவோ தெரிஞ்சிருக்கு, அவர் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொல்லுது. பாருங்களேன், அவர் வந்து தன்னையே இஸ்ரவேலுக்கு கொடுத்திருக்கிறாரு, இஸ்ரவேலுக்காக போர் செய்து அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பார் என்பதையும் அந்த அம்மா அறிந்திருக்கு இல்லைங்களா. அவருக்கு ஒரே கடவுள், அவரு ஒரு பர்சனல் கடவுள். நம்மள அவங்களை சொந்தம் ஆக்கிக்கலாம். அவர் யாருக்கு சொந்தப்படுறாரோ, தெரிந்து கொள்றாரோ, அவங்களுக்கு தன்னையே கொடுத்துடுறாரு. கடவுள் யாரை தெரிந்து கொள்றாரோ, அவர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய கிஃப்ட் வந்து தன்னையே கொடுக்கிறார். என் தேவன் அவங்க கூப்பிட்டுக்கலாம் அவரை. ரெண்டாவது, மூணாவதாக அவர் இஸ்ரவேலின் தேவனாக அந்த அம்மா பார்க்குது. நாலாவதாக இதுல பாத்தீங்கன்னா, அவர் வெறும் இஸ்ரவேலின் தேவனா இருந்தாலும் ஒரு தேசத்துக்கோ ஒரு பூமிக்கோ ஒரு லிமிட்டானவர் அல்ல. வேற என்ன சொல்லுது, கடைசியா எப்படி முடிக்குது பாருங்களா, அவர் உயர்ந்த வானத்திலையும், வானத்திலையும் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவர் இஸ் த காட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு. பாருங்களேன், பரலோகத்துல தான் எல்லாம் முடிவாகி பரலோகத்துல தாங்க பூமியில வருது. இந்த கமாண்ட் சென்டர் வருவாங்க. கமாண்ட் சென்டர்னா என்ன தெரியுங்களா, ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம எல்லாத்துக்கும் கமாண்டரு போவோம். அதான் கமாண்ட் சென்டர். பாத்தீங்கன்னா பெரிய எங்க ஆபீஸ்ல கமாண்ட் சென்டர் இருக்கு. ஃபுல்லா உலகத்துல இருக்கிற எங்க ஆபீஸுங்களுக்கு எல்லாம் ஒரு இடம். அங்க எல்லா ஆபீஸுங்களும் என்ன நடக்கும்னு பெரிய 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 டிவி எல்லாம் ஓடும். இங்க உட்காந்து எல்லாம் பாப்பாங்க என்னென்ன ஓடிட்டு தான் கமாண்ட் சென்டர். அங்க ஏதாவது தப்பா போச்சுன்னா இங்க இருந்து ஆர்டர் போவோம். அந்த மாதிரி கமாண்ட் சென்டர்னுவாங்க. அந்த மாதிரி உலக எல்லாத்துக்கும் கமாண்ட் சென்டர் எது, பரலோகம். அங்க அவர் தீர்மானிக்கிறது தான், அங்க அவர் ரெக்கார்டு எழுதுறது தான், அங்க அவர் முடிவு பண்றது தான் பூமியில நடக்கும். அது மாத்திரம் பரலோகத்துக்கே கடவுள் அவர் தான். அங்க யார் யார் பரலோகத்துக்கு போகணும்னு முடிவு பண்றது இவர் தான். அங்க யார் யாரை வைக்கணும்னு முடிவு பண்றவரும் இவர் தான். பரலோகத்தின் தேவன் இல்லைங்களா, உயர வானத்துல பரலோகத்துக்கு தேவன். அங்க பரலோகத்துல எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் ஆளுகை செய்கிற ஒரே காட் இவர். அது மாத்திரம் இல்ல, பரலோகத்துக்கு தேவன் மாத்திரம் இல்ல. பாருங்களேன் என்ன போட்டிருக்கு, கீழே பூமியிலும். அவர் பரலோகத்தில் தீர்மானிக்கிற அவருடைய யானைகள் தீர்மானங்கள் எல்லாமே நிறைவேறும். இஸ் காட் ஆஃப் ஹெவன். வெறும் பூமி கொண்டு காட் இல்ல, பரலோகத்துக்கும் காட் மாத்திரம் இல்ல, பூமிக்கும் அவர் காட். யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் அழகா சொல்லி இருக்காரு இதை பத்தி. இதுதான் எல்லா பராமரிப்பின் மிஸ்ட்ரிகளுக்கும் பராமரிப்பின் கேள்விகளுக்கும் பதில். இஸ் த காட் ஆஃப் அர்த். அதை காண்டி நம்ம நம்புறோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு, நமக்கு தொந்தரவுக்கு உபத்திரவங்களுக்கு பதில் அதுல கிடைச்சிடும். என்ன நம்ம என்ன கேட்கறது வாழ்க்கையில கேள்வி, அது ஏன் அப்படி நடக்குது, இது ஏன் எப்படி நடக்குது, இந்த கஷ்டம் ஏன் எப்படி நடக்குது, ஏன் தெரியுமா இதெல்லாம் நடக்குது, இது இந்த பூமிக்கு அதிபதி யார் தெரியுமா, அவர் தான் காட். அவர் தான் இதெல்லாம் நடத்துறார். யோசிச்சு பாருங்களேன், அவர் தான் நடத்துறார் இந்த பூமிக்கு. காட் அவர் தான். பெரிய காரியங்கள்ல இருந்து சிறிய காரியம் வரைக்கும் இந்த பூமியில நடக்கிறதுக்கு காரணர் அவர் தான். அவர் தான் காட். அதை நம்ம நினைச்சோம்னா அவர் சொல்றார் அருமையா பாருங்களேன், இது இந்த விசுவாசம் காண்டி, இது ஒரு விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா, அவர் தான் பூமிக்கு காட் என்ற விசுவாசம் காண்டி இருந்துச்சுன்னா, நமக்கு இருக்க ஆயிரக்கணக்கான கவலைகள் சோர்வுகளை அது விரட்டிடும். ஏன், பூமியில ஒரு கடவுள் ஆளுகை செய்யறார் பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும். அப்படின்னா நம்ம எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் வேலை விஷயத்தையும் வீட்டு விஷயத்தையும் சமுதாய விஷயத்தையும் சரீர விதமான வேதனை சூழ்நிலைக்கு வருகிற உபத்திரவங்கள் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு யாருக்கிட்டங்க போனோம், அந்த பூமியை நடத்துற காட் கிட்ட தானங்க போனோம். அவர் பூமிக்கு காட், அவர்தான், அவர்தான் ஆளுகை செய்கிறவர். அவ அந்த அம்மா நம்பி இருக்குது. பாருங்களேன், அவர் மேலே வானத்திலையும் பூமிக்கும் அவர்தான் கர்த்தர், அவர்தான் காட். எனக்கு தெரியும் எல்லாம் அவர் தான் நிகழ்த்துறது. எவ்வளவு பெரிய விசுவாச அறிக்கை, அது நம்பிச்சு வரும் வெட்டி பேச்சு இல்லை இல்லைங்களா. இஸ் த காட் அப்படின்னு வானத்திலையும் கீழே பூமியிலையும் அவர் தான் தேவன் அப்படின்றது முழு இதயத்தோடு தான் நம்பி தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறத பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த விசுவாசத்தை நான் சொன்ன மாதிரி ஏன் அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் வரல, எத்தனை பேருக்கு வரலன்றத பாக்கணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துச்சா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரல பாருங்களேன். கண்ணா நேராட பார்த்தாங்க, கடற்பிரிச்சத அவர் வனாந்திரத்துல நடத்தி வந்தத, வண்ணாவை சாப்பிட்டாங்க, அதெல்லாம் பண்ண பிறகும் அவிசுவாசத்துல செத்து போனாங்க. ரெண்டு தெசலோனிக்கர்ல போட்டிருக்கு, எல்லா மனிதர்களுக்குள்ளயும் விசுவாசம் இல்லையே. அவங்க நினைச்சுக்கலாம் இருக்குதுன்னு, ஆனா எல்லாருக்குள்ளயும் விசுவாசம் இல்லை. ஏன்னா விசுவாசம் இருந்தா அது ஆக்ஷன்ல தெரியும். ஆகவே இந்த பெண்ணுக்குள்ள அந்த அருமையான விசுவாசத்தை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய தேசத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க எல்லாரும் இந்த அம்மா கேள்விப்பட்டதை கேட்டாங்க இல்லையா. இந்த அம்மா கொண்டியா நியூஸ் வந்துச்சு இல்ல, எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஆனா அவங்களுக்குள்ள விசுவாசம் அதை ஏற்படுத்தவில்லை. எல்லாருக்கும் பயம் வந்துச்சுன்னு அந்த அம்மா சொல்லுது இல்லைங்களா. உங்களை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டு ரொம்ப பயந்து போனோம், மிரண்டு போனோம் அப்படின்னு. ஆனா அது என்ன பண்ணுச்சு? விசுவாசம் கொண்டு வரல. ஏன் விசுவாசம் கொண்டு வரல? அது யோசிச்சு பாருங்க, ஏன் அவங்களுக்கெல்லாம் விசுவாசம் கொண்டு வரல, ஏன் கொண்டு வரலன்னா, ஒரு காரணம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல ஒரு நியாய தீர்ப்பை பத்தி ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை பத்தி பேசும்போது, இல்ல உலகத்துல அங்க எங்கேயோ பூகம்பம் நடக்குதுன்னு வைங்களேன், பெரிய பூகம்பம் எங்க கர்நாடகால நம்ம பக்கத்து ஊர்ல நடக்குதுன்னு வைங்களேன், நமக்கெல்லாம் திடீர் திடீர்னு பயம் வருது இல்லைங்களா. ஓ கடவுளுடைய ஜட்மெண்ட் வரப்போகுது, அது வரப்போகுதுன்னு. அவங்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். அவங்களுக்கு தெரியும் எகிப்து அடிச்சு போட்டாரு, பக்கத்துல இருக்கிற ஊரெல்லாம் அடிச்சு போட்டாரு, நெக்ஸ்ட் ஜட்மெண்ட் நம்ம மேலதான் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சும் ஏன் அவங்களுக்கு மனம் திரும்புதல் வரல, ஏன் வரல அப்படின்னா, ஏன் வரல அப்படின்னா, நம்மளும் இதே மாதிரி தான் இந்த ஆண்டவருடைய செய்திய நியாய தீர்ப்பை பத்தி ஒரு கேட்ட உடனே தற்காலிகமா ஒரு பயம் வரலாம், ஒரு மனசாட்சி உறுத்தலாம். தற்காலிகமான ஒரு பயமோ ஒரு இயற்கையா வர பயமோ வர்றது, அது ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க அது நடத்தாததுனால, விசுவாசத்தோடு அதில் செய்யாததுனால அது நிலைக்கிறது இல்லை. அந்த பயம் போயிருந்து பாருங்களேன், அது ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க அந்த பயம் கொண்டு போறதில்லை. ஏன்னா அது விசுவாசத்துல வர்றதில்லை. இந்த அம்மாக்கு அப்படி இல்லை, அந்த விசுவாசம் தனக்கு இருந்ததுனால அந்த பயம் என்ன பண்ணுச்சு, தான் ஆத்தும ரட்சிப்பு பெறும்படிக்கு அத விசுவாச காதுகளோடு கேட்டு அது அடைந்ததா நம்ம பாக்குறோம் பாருங்களேன். எந்த ஆவிக்குரிய, ஏன்னா லாஜிக்கலா அவங்க யோசிச்சு பார்த்தா, யோசிச்சு பாருங்க, லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா, அடிமைகள் காலாகாலமா 400 வருஷம் அடிமைகளா இருந்தவங்க போய் அவ்வளோ பெரிய எகிப்து ராஜாவை வம்சமாக்கிட்டு வனாந்திரத்துல 40 வருஷம் பொழைச்சி வந்து இங்க அவங்க கேள்வி பெரிய ராஜாக்கள் அவங்க சியான் அண்ட் ஆகுன்றவங்க, யோர்தான் கந்த பக்கம் இருந்தவங்க, அவங்க ரெண்டு பேரையும் அழிச்சு ஒன்னும் இல்லாம ஆக்குனாங்கன்னா அது முடிகிற காரியமா? கடவுள் இருந்தாதானே முடியும் அப்படின்ற ஒரு லாஜிக்கலா அந்த அம்மா யோசிச்சு பார்த்துருக்கு. அவங்களும் அதே நியூஸை தான் கேட்டாங்க. ஆனா அவங்க அந்த விசுவாசத்தோடு கேட்காம ஒரு தற்காலிக பயம், மன உறுத்துதல் அவங்களுக்கு ஏற்பட்டு, எந்த ஆவிக்குரிய வேறு அது இல்லாததுனால கடவுளுக்கு அவங்க ஒப்பு கொடுக்க முடியல. விசுவாசம் இல்லாததுனால அப்படி போயிடுச்சு பாருங்களேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம தான் நெக்ஸ்ட் அழிய போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் ஏன் கடவுளுடைய இரக்கத்தை தேடல? ஏன்னா ஒரு வசனம் படிங்களா, பிரசங்கி 8:14.
என்ன
வருது இதுல, என்ன அந்த வசனத்துல சொல்றாருன்னா, ஆண்டவர் வந்து ஒரு பாவத்தில் இருக்கிற மனிதர்களை அவங்க பாவம் செஞ்ச உடனே திடீர் திடீர்னு உடனே அவங்களை தண்டிக்காததுனால அவங்க என்ன நினைச்சுக்கிறான், பாவம் அவங்களுக்குள்ள எப்படி அவங்கள வஞ்சிக்குதா, எனக்கு தண்டனை வராது நான் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு அவங்கள வஞ்சிக்குமா, அதான் போட்டிருக்கு பாருங்களேன். நம்ம பாவம் செய்யறோம், நம்ம மனம் திரும்பணும், ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க மனம் திரும்புறதுக்கு டைம் கொடுக்கறாரு. இவங்களுக்கும் டைம் கிடைக்கல, டைம் கொடுத்தாரு. இல்லைங்களா? இவ்வளவு நாள் டைம் தான், அதெல்லாம் கேள்விப்பட்டு ராகா மனம் திரும்பின மாதிரி இவங்க எல்லாரும் திரும்பி இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு பாவம், இப்படி பாவத்தின் வஞ்சனை தாங்க, அது என்ன பண்ணுது, உடனே நமக்கு தண்டனை, உடனே நியாய தீர்ப்பு வராதுன்றதுனால என்ன பண்ணுது, நம்ம தப்பிச்சிடலான்னு நம்மளை வஞ்சிக்குது. ஆனா அழிவு அவங்களுக்கு வந்துடுறத நம்ம பாக்குறோம் பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு கடவுள் தொடர்ந்து டைம் கொடுத்துட்டு தான் வர்றாரு. அந்த எரிகோ சுத்தி அவங்க ஆறு வாட்டி வரும்போது எக்கால சத்தம் ஊதப்படுது. நீங்க நம்ம படிக்க போறோம், எக்கால சத்தம் ஊதுறாங்க ரெவலேஷன்ல வர மாதிரி. ரெவலேஷன்ல ஏழு எக்கால சத்தம் எப்படி வருது, அது என்னவா வருது, ரெவலேஷன்ல வார்னிங்ஸா வருது இந்த உலகத்துக்கு. இந்த உலகம் ஒரு எரிகோ மாதிரி பார்த்து அவங்களும் ஒரு ஏழு வாட்டி எக்கால சத்தம் ஊதுவாங்க. அந்த ஏழு நாளும் அவங்க இருதயம் கடினப்பட்டு போயிடுது. அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஆண்டவர் செஞ்சு வர, அதான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த பாடங்கள் நம்ம படிக்கிறோம் அவருடைய விசுவாசத்தை குறித்து. சரி, இந்த வசனங்களை தொடர்ந்து நம்ம படிக்க பார்ப்போம். 12 வசனத்துல இருந்து, சரி, தன் அந்த அம்மா விசுவாச அறிக்கை செய்த பிறகு அவருடைய விசுவாசத்தை தொடர்ந்து நம்ம இதுல பார்க்கலாம். 12 படிங்களா.
இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு.
அது பார்க்கிறோம். இங்க வேற என்ன பாக்குறோம், அந்த அம்மா வந்து கடவுள் பெரியவர், அவர் அதிசயமானவர் என்பதை மாத்திரம் அறிக்கை சொல்லாம அடுத்ததாக என்ன சொல்லுது, இவ்வளவு பெரிய தேவன்கிட்ட இருந்து தான் இரக்கத்தை கெஞ்சுது இல்லையா, அவருடைய அடைக்கலத்துல சேர பாக்குது. அவர் பெரியவர், அவர் எனக்கு இரக்கம் காண்பிக்க முடியும் அப்படின்றதுனால இரக்கத்தை கேட்குது. பாருங்களேன், நான் அந்த வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து படிச்சு பார்த்து தன்னை காப்பாத்தணும்னு கேட்கற மாதிரியே தெரியல. இங்கிலீஷ்ல கூட பார்த்தோம்னா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இல்ல, தன்னுடைய அக்கறெல்லாம் தன் தகப்பன் தாய் சகோதரன் சகோதரி குடும்பத்தை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு தேவன். ஏன்னா அவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவர், எல்லையற்றவர், அவருடைய இரக்கம் வேணும். அந்த அதுவும் ஒரு ஒரு விசுவாச பாஷை தான். ஏன், அந்த அம்மாவுக்கு உறுதியா தெரியுது இவங்க வந்து இந்த ஊரை அழிக்கத்தான் போறாங்க, காணாம தேசத்தை வெள்ளத்தான் போறாங்க, அதனால என்ன காப்பாத்துங்கன்னு கேக்குது. பாருங்களேன், அது எப்படி கேக்குது பாத்தீங்கன்னா, ஒரு ஆணையிட்டு கொடுங்க. எது மேல ஆணையிட்டு பாருங்களா, அப்படி எல்லாம் சொல்லணும்னா ரொம்ப சீரியஸ் வேர்டு இல்லைங்களா. நீங்களா தப்பிக்க முடியும், அவங்கள பிடிச்சி நல்லா வலையில போடுது. கர்த்தரின் பேர்ல அவங்க ஆணையிட்டாங்கன்னா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஒரு உடன்படிக்கை செய்யற மாதிரி அந்த அம்மா கிட்ட. அது ஆணையில அவங்க ஒரு இஸ்ரவேல அப்படி செஞ்சுட்டு அதை மீறுவானா, ஒருபோதும் மீற மாட்டான். அவங்கள பிடிச்சி போடுது பாருங்க, கர்த்தரின் பேர்ல எனக்கு ஒரு ஆணையை செய்து என்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள் அப்படின்னு. அவங்களும் ஒரு விசுவாச மனிதர்கள் தான் பாருங்களா. அவங்களுடைய பதில் என்ன வருது,
நீங்கள் என் தகப்பனையும்.
14,
அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாது இருந்ததனால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது உங்களுக்கு தயவும் சத்தியம் பாராட்டுவோம் என்றார்கள்.
பாருங்களேன், இவங்க இந்த விசுவாசத்தை இவங்களும் என்ன சொல்றாங்க, கர்த்தர் இந்த தேசத்தை கொடுக்கும் போது அவங்களுக்கும் நம்பிக்கை நிச்சயமா இந்த தேசம் கிடைக்கும்னு. அவங்க அந்த உடன்படிக்கைய கேர்ஃபுல்லா பண்றாங்க. சரிம்மா, எங்க உயிரை காப்பாத்தினியே, அதனால நீ என்ன கேட்டாலும் நாங்க கொடுக்கறோம், நீ என்ன இப்படி எல்லாம் எங்களை காப்பாத்திட்டியேன்னு ஒரு டென்ஷனா பண்ற மாதிரி அவங்க பார்க்கல. உடன்படிக்கை செய்யறாங்க, 3 கண்டிஷன்ஸ் போடுறாங்க அந்த உடன்படிக்கைக்கு பாத்தீங்கன்னா. அவங்க 3 கண்டிஷன், சரி ஒரு அக்ரிமெண்ட் கேட்கிறேன், உன்னை காப்பாத்தணும்ன்ற ஒரு உடன்படிக்கையை கேட்கிற, கேட்டு என்ன பயந்துட்டீங்களா. சரி, 3 கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அது கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்ப்போமே. 14 வசனத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் இங்க வந்த விஷயத்தை, இந்த வந்த காரியத்தை நீங்க வெளிப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், காட்டி கொடுக்காம இருக்கணும். ஏன் காட்டி கொடுக்காம இருக்கணும், ஏன் அப்படின்னா, இவங்க இப்போ இவங்களை போன உடனே சோல்ஜர்ஸ் போயிருக்காங்க தேடிட்டு. இப்ப போயிட்டு அவங்க கிடைக்கலன்னா என்ன ஆகும், அந்த சோல்ஜர்ஸ் எங்கத்தான் வருவாங்க, நீ தானே சொன்ன போன இங்கதான் ஓடினாங்க, ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டோம் எங்கேயும் இல்லன்னு பிடிச்சி இதை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. எங்க போனாங்க, என்ன ஆச்சுன்னு, இதுக்கு எவ்வளவு தொந்தரவு வரும், சொல்லு சொல்லுன்னு உயிரை எடுக்க மாட்டாங்க இத இல்லைங்களா. டார்ச்சர் ரொம்ப கொடுப்பாங்க, குடும்பத்தை சித்திரவதை பண்ணுவாங்க. என்ன சித்திரவதை நீ அனுபவிச்சாலும் எங்களை பத்தி உண்மையை ஒன்றி நீ சொல்லக்கூடாது, அது நம்ம ஒத்துக்குவோமா, அது ஒத்துக்குச்சு பாருங்க. அதான் எங்களுக்கு உண்மையா, அது விசுவாசத்தை காமிக்குது. இதோடு இல்ல, உனக்கு டார்ச்சர் வந்தாலும் நீ உண்மையா இருப்ப, இஸ்ரவேல் தேவன் மேல நம்பிக்கையா இருப்ப. 2 அவங்க கொடுக்கிற கட்டளை பாத்தீங்கன்னா 17 வசனத்தில் வருது, படிங்க. அது
அப்பொழுது அந்த மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது
நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கோ. இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம்.
பாருங்களேன், அவங்க என்ன ரெண்டு மூணு கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஒரு உடன்படிக்கை நடக்குது அந்த ஸ்பைஸுக்கும் அந்த அம்மா கிட்டயும். முதலாவது, எங்களை குறித்த உண்மையை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. ரெண்டாவது, இந்த சிவப்பு கயிற்றை இல்லைங்களா, சிவப்பு கயிற்றுன்னு வருதா கயிறு, அதை வந்து நீ எங்களை இறக்கி விட்டு ஜன்னல்ல நீ கட்டணும். மூணாவதாக, அந்த நாங்க இந்த ஊரை படையெடுத்து வரும்போது உன்னுடைய சொந்தக்காரர் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், இதுல இருந்து வெளியே போகவே கூடாது அப்படின்ற ஒரு ஒரு அருமையான ஒரு காரியம். இந்த மூணு கண்டிஷன்ஸ்லயும் பாருங்களேன், இதுல பல விதத்தில் ரட்சிப்பின் அறிகுறிகள், இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு ஒரு டைப், ஒரு பேட்டர்ன் வருது அழகா பார்க்கலாம். ஏன்னா இதுல ஒரு ரட்சிப்பு காரியம் இல்லையா, அது பாருங்களேன் பல விதத்தில் அதை பார்க்கலாம். முதலாவது, இந்த சிவப்பு கயிர் அது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம் இல்லைங்களா. அது ஒரு ஒரு பேட்டர்னா தான் வருது இல்லைங்களா. அங்க அந்த சிவப்பு கயிறு கொடுத்தாங்க, என்ன நினைச்சு கொடுத்துருக்கலாம். நான் ஒருவேளை என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து அந்த தாங்கள் பொழைத்த எகிப்துல இருந்து தாங்கள் பொழைத்தது எப்படி இல்லைங்களா, அந்த ரத்தம் கதவுல போட்டதுனால, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் போட்டதுனால அந்த சங்கார தூதன் கடந்து போனது மாதிரி இதுக்கு ஒரு ஒரு அறிகுறி கொடுக்கறாங்க இல்லைங்களா, சிவப்பு கயிறு நீ கட்டு அப்படின்னு. இதுல பார்க்கும்போது இந்த மூணு கண்டிஷன்ஸ், மூணாவது கண்டிஷன்ஸ் என்ன, இந்த வீட்டை விட்டு அவங்க யாராவது வெளியே போனாங்கன்னா,
உன் வீட்டு வாசலில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய ரத்தப்புலி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிறவன் எவனையிலும் கை போடப்பட்டதே யாகில் அவனுடைய ரத்தப்புலி எங்களுக்கு தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயினால்
உடன்படிக்கை வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு ஜாக்கிரதையா அவசரவசமா ஓடணும், விட்டா போதும்னு ஓடி இல்ல அவங்க. பாருங்களேன், கர்த்தரின் நாமத்துல செய்யறோம்னா கூட அதை ஒழுங்கா செஞ்சுட்டு போறாங்க, நல்ல ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு செஞ்சுட்டு போறாங்க. இதுல ஒரு சில காரியங்கள் யோசிச்சு பார்த்தோம்னா பாருங்களேன், அந்த கயிறு என்னத்தை குறிக்கிறது, ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தோம்னா பல காரியங்கள் அந்த கயிறு குறிக்குது. ஒரு ரெட்டு கயிறு, ரெட்டு கயிறு அந்த அம்மா வீட்டில் தொங்குது, ஒரு ரெட்டு கயிறு அந்த அம்மா வீட்டில் தொங்குது. முதலாவது இதை பார்த்தோன்னா, அந்த ரெட்டு கயிறு ஒரு விதத்தில் அந்த அம்மாவுடைய பாவ வாழ்க்கையை குறிக்குது ஒரு விதத்தில் பார்த்தோன்னா இல்லைங்களா. இந்த வேசித்தனம் இதுலலாம் நம்ம இங்கிலீஷில் இதில் கூட சொல்லுவாங்கன்னா ரெட் லைட் ஏரியா அப்படின்வாங்க. அந்த ரெட் லைட், ரெட்டுன்னும் போதே அந்த பாவத்தை வேசித்தனத்தை குறிக்கிற ஒரு காரியம், கடந்த கால எல்லா பாவத்தை குறிக்கிற ஒரு காரியம் தான் ரெட்டை குறிக்குது பாருங்களேன். ஏன்னா ஐசாயாலையும் தோ யர் சின்ஸ் ஆர் அ ஸ்கார்லெட் அப்படின்னு வரும் தமிழில் படிங்களா, ஐசாயா 1:18. நம்மளுடைய கடந்த பாவங்கள், எல்லா பாவங்களின் மொத்தத்தை ஆண்டவர் எப்படி எந்த கலர்ல காமிக்கிறாரு பாருங்க.
வளர்த்தாடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவரேறியிருந்தாலும்
ஸ்கார்லெட் கலர். சரி, அவருடைய பாவங்களை போதும், அந்த பாவங்களை அவர் குறிக்கிறத இந்த பெண் தான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, கடந்த வாழ்க்கை, ஒரு ரெட் லைட் ஏரியால இருந்து பாவியா பயங்கர வேஸ்தியா இருந்து தன் உடம்ப விக்கிற ஒரு பெண்ணா இருக்கும்போது அதை குறிக்கிறது ஒரு விதத்துல இருக்கு. அது மாத்திரம் இல்லாம எல்லா காலத்திலயும் ஆண்டவர்கிட்ட வருகிறவர்கள் அவங்க கடந்த கால பாவங்களை பார்க்கும்போது இப்படித்தான் வேதம் காட்டுது இல்லைங்களா. ஒரு ரெட்டான மனசாட்சியெல்லாம் ரத்தம் ஒழுகுற மாதிரி ஒரு ரெட்டு கலர்ல காட்டுது நம்முடைய பாவங்களை பாருங்களேன். ஒரு அப்படித்தான் ஆண்டவருக்கு முன்பதாக அப்படித்தான் காட்டுது. ஆனா ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டியது என்ன, ரெட் கலர் வெறும் பாவத்துக்கு ஒண்டே அறிகுறி இல்லை, வேற எதுக்கும் அறிகுறி, ரத்தத்துக்கு அறிகுறி இல்லைங்களா, ரத்தத்துக்கு அறிகுறி. முழு வேதமே பார்த்தோம்னா இட்ஸ் எ புக் ஆஃப் பிளட்னு வாங்க சில பேர். ஏன் அந்த ஆதியாமம், மனுஷன் பாவம் செஞ்சதுல இருந்து ஆதியாமத்துல இருந்து எடுத்து முழு பைபிளை பார்த்தோம்னா பிளட் நதி ஓடுதுன்னு தான் சொல்லணும். ஏன் ஆண்டவர் ஆதியாமும் ஆதாம் ஏவாளுக்கே அவங்களுக்கு ஒரு துணி போடணும்னு அங்க ஒரு ஆட்டை வெட்டினாரு, அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஐசாக்கு யாக்கோபம் எல்லாம் ஆட்டை வெட்டி 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 பலி கொடுத்துட்டு தான் ரத்தத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க, அப்படித்தான் பொழைச்சாங்க. அதுக்கப்புறம் கூடாரம் செய்யும் போது எத்தனை பலிகள், ஆலயம் கட்டும் போது எத்தனை பலிகள், ஃபுல்லு ரத்தம் தான். அது என்ன சொல்றது, பைபிளே ஒரு ரத்தத்தினாலதான் ஒட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஒரு பேஜ்லயும் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு பேஜ்லயும் எந்த புக்ல இருந்து பார்த்தாலும், ஆதியாகமம், நியாயப்பிரமாணம், இஸ்ரவேல் சரித்திரம், தீர்க்கதரிசிகள், ஜெனசிஸ்ல இருந்து மல்கியா வரைக்கும் என்ன ஓடுது, ரத்தம் ஓடுது. அது எங்கத்தான் வந்து நிறைவேறுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தான் கோப நிவாரண பலியாக நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மேல் சுமந்து அவர் சிலுவையில மறிக்கும் போது அது நிறைவேறதா பார்க்கணும் இல்லைங்களா. அவருடைய அந்த தியாக பலி, அதுதாங்க ஒரு படம், இதுல ஒரு படமா இங்க காட்டுது. சிவப்பு கயிறு என்னத்தை குறிக்கிறது, மிக கொடுமையான பாவியா இருந்தாலும் தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட முடியும். அது ஒண்ணுதான் பாதுகாப்பு அளிக்க முடியும், அந்த ரத்த ஆறு ஒண்ணுதான் ரட்சிப்புக்கு ஒரு நம்பிக்கை, வேற எதுவுமே இல்லை. நம்முடைய கிரியைகளோ, நம்முடைய மதமோ, நம்முடைய பேச்சோ இல்லை, அவருடைய ரத்தம் சிந்துதல்னால தான். ஆகவே பாவத்தை அந்த எந்த ரத்தம், எந்த ரெட் கலர் வந்து எந்த நிறம் பாவத்தையும் அவலட்சியும் அசிங்கத்தை குறிக்குதோ அதே நிறத்தை வச்சு ரட்சிப்பின் ரட்சிப்போ நமக்கு வருது. ஆண்டவருடைய ரத்தத்தின் மூலமா வருது. ஏன் ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அந்த ஒண்ணுமறியாத அந்த மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியை நம்முடைய பாவங்களுக்காக கொடுத்து பலியாக கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த கதையில ஒரு மாதிரியாக பார்க்கிறோம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து தான் பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இல்லைங்களா, அவர் எந்த பாவமும் அவருக்குள்ள இல்ல, ஆனா அவருக்கு அந்த கெத்செமனே தோட்டத்துல என்ன ஆச்சு, நம்மளுடைய பாவங்களுடைய பாரம் எல்லாம் அவர் மேல போடப்பட்டுச்சு, அந்த குற்ற பாரம் எல்லாம் அவர் சுமக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த நேரத்திலயும் ராகாவுடைய பாவத்தையும் அவர் சுமந்ததுனால தாங்க ராகவா அவ்வளவு பெரிய ரட்சிப்பு. ராகாவுடைய பாவங்களையும் சுமந்தார், நம்முடைய பாவங்கள்லாம் அவர் சிலுவையில சுமந்து ரத்த வேர்வு அவருக்கு. ஏன் அதுதான் ஞாபகப்படுத்து, இயேசு தியாக பலியில அவர் சம்பாரிச்ச ரட்சிப்பு, அதுதான் நமக்கு இங்க ஞாபகப்படுத்துறத பாக்குறோம் இல்லைங்களா. அந்த சிவப்பு கயிறு அதுக்குள்ள இருக்கும் போதுதான் பாதுகாப்பு, அதுக்கு வெளியில பாதுகாப்பு இல்ல. கிறிஸ்துக்கும் அவருடைய பாடுகள் மூலமா தான் நமக்கு நியாய தீர்ப்புல இருந்து நம்ம தப்ப முடியும். அப்படி இதுதான் பாக்குறோம், ஒரு ஒரு படமாக ஒரு பாவி எப்படி ரட்சிக்கப்படுறான். இந்த உலகம் வந்து ஒரு எரிகோ மாதிரி பாருங்களேன், ஒரு எரிகோ மாதிரி. அந்த எரிகோல இருக்கிற ஒரு பாவி தான் என்ன உணர்றான், இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுது, வரப்போற கோபாக்கியன எல்லோர் மேலேயும் வரப்போகுது, தேவன் இந்த உலகத்தை அழிச்சே அழிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாருன்றது அவன் உண்மையா நம்பும் போது, அந்த தேவன்கிட்ட அடைக்கலம் புகழ போகும்போது அவன் ஆண்டவர்கிட்ட இந்த ரட்சிப்பை வாங்கிக்கிறான். இயேசு கிறிஸ்து ரத்தத்துல உள்ள அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான் இல்லைங்களா. கிறிஸ்துக்குள் நம்ம கூட காலியில பார்த்தான் இல்லைங்களா, அவன் விசுவாசம், ஆண்டவரை விசுவாசிச்சு இயேசு தனக்காக என்ன செஞ்சார்னு விசுவாசிக்கும் போது, இயேசுவோடு அவன் இணைக்கப்படும் போது கிறிஸ்துக்குள்ள வந்துடுறான். நம்ம காலில் பார்த்தோம் இல்லைங்களா, கிறிஸ்துக்குள்ள தான் ப்ரொடெக்ஷன், கிறிஸ்துக்கு வெளியில ப்ரொடெக்ஷன் இல்லை. அந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு மாதிரியாக அந்த கயிறு காமிக்குது நமக்கு பாருங்களேன். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா போல தப்பிக்க முடியாது ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து, அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா தான் பாருங்களேன். அது எவ்வளவு அழகா அங்க காமிக்கிறது பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, ராகா பாருங்களா, அது ஒரு உறுதியா ஒரு டோக்கனா கேக்குது இல்லைங்களா. அந்த 13வது வசனத்தில் எனக்கு ஒரு என்ன படிங்க,
இப்பொழுதும் நான் உங்களுக்கு செய்த தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பெயரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து
விசுவாசத்தினால நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது, விசுவாசத்தினால்தான் நம்ம கிறிஸ்டியன் ஆவருது. ஆனா அந்த ரட்சிப்பின் உறுதி வர்றது வந்து நமக்கு உடனே வந்துடுறது இல்ல பாருங்களேன் இல்லைங்களா. நிச்சயமான ஒரு என்ன போட்டுருக்கு, அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கிறா. நம்ம கூட த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் நம்ம விசுவாச அறிக்கையில் இருக்கு. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஒரு விதத்துல இருந்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதை உணர்ற ஒரு நிச்சயம், மெய்யாகவே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு உணர்ற ஒரு நிச்சயம். அவளுக்கு யோசிச்சு பாருங்க, அவளுக்கு அந்த ஜன்னல்ல அந்த கயிறு கட்டி இருக்குது. சாதாரண கயிறு தான். அந்த கயிறை பார்க்கும் போதெல்லாம் தனக்கு என்ன ஞாபகம் வரும், இந்த ஊருக்கு ஜட்ஜ்மெண்ட் அழிவு வரப்போகுது, பயங்கரம் வரப்போகுதுன்னும் போது, ஐயோ வாரஸ் அவர் கேட்கணும் போது திருப்பி திருப்பி அந்த கயிறை பார்க்கும் இல்லைங்களா. அந்த கயிறு என்னை காப்பாத்த போகுது, அந்த கயிறு என்னை காப்பாத்த போகுது. அது ஒரு நிச்சயமான அடையாளம், அது கேட்டு வாங்கி வச்சுக்கிச்சு. நம்ம விசுவாசிகளா இருக்கும் போது நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால தான் கிறிஸ்டியன்ஸ் ஆகுறோம். ஆனா அதோடு நிக்கிறது இல்ல, அந்த ரட்சிக்கப்பட்டதனுடைய உறுதி இல்லைங்களா, அந்த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் நமக்கு இருக்கணும். நிச்சயமாவே ஆண்டவர் என்ன மன்னிச்சிருக்கிறார் என்ற பாவம் மன்னிக்கப்படுறது ஒரு விதம், ஆனா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உணர்றது வேற விதம், அதனுடைய நிச்சயம் இருக்கிறது ஒரு விதம். அது வந்து நம்ம பரிசுத்தில வளர வளர ஆண்டவர் கொடுக்கிறார். பாவத்தை நம்ம ஒடுக்கும் போது நிச்சயமாவே நாம் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள்னு பரிசுத்தாவி நம்ம ஆவியோடு சாட்சி கொடுக்கிற ஒரு காரியம், அதுக்கு ஒரு அடையாளமாக அங்க அழகா வருது பாக்குறோம் இல்லைங்களா. அந்த நிச்சயம் பாருங்க. ஒரு சரி, அந்த அந்த கயிறனுடைய அடையாளம் என்ன பார்க்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்பு, ரட்சிப்புல தனக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு ஒரு அடையாளமா அவங்க சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த கயிறு யோசிச்சு பாருங்க, அந்த கயிறு வந்து தனக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தா அந்த கயிறு அந்த அம்மா கட்டணும். அந்த கயிறு வந்து இந்த கயிறுனால என்ன ஆகப்போகுதுன்னு யோசிக்கலாம் இல்ல, என்ன ஆக போகுது இந்த கயிறுனால பெருசா, அது கட்டுறதுனால என்ன ஆக போகுது, அதை கட்டாம போறனே அப்படின்னு எடுக்கல. அந்த கயிறை கட்டுறதும் விசுவாசத்தோடு கட்டணும். ஏன், அந்த கயிறு மேலத்தான் தன்னுடைய பாதுகாப்பு பொழைப்பு எல்லாத்தையும் பணைய வச்சிருக்கா, அந்த கயிறை நம்பி. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஸ்பைஸ் ஒருவேளை மறந்துட்டாங்கன்னா சொன்னத, ஏதோ சொன்னாங்க கயிறு கட்டுன்னு, என்ன இந்த கயிறு கட்டுறதுனால என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது, ஐயா ஆண்டவரை நம்புங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல, அந்த கயிறு மேல தான் விசுவாசத்தை வச்சு கட்டுது. ஒரு விசுவாசத்தோடு அது செய்யறதா நம்ம பார்க்கிறோம் இல்ல. இப்ப அது ஒருவேளை கட்டாம இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த குடும்பம் அழிக்கத்தான் பட போடும் முடியும். ஆகவே ஒரு இதையும் ஒரு மாதிரியா தான் பாக்கிறோம் பாருங்களேன். சில டைம்ல இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறோம்பா, அவர் விசுவாசிக்கிறதுனால தான் நீ ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னும் போது, இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்புறதுனால தான் நமக்கு ரட்சிப்பு வருது இல்லைங்களா. சில அடையாளங்கள் நம்ம செய்யறோம், கம்யூன் எடுக்கிறோம், பேப்டிசம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அடையாளம். அதை எடுக்கிறதுனால என்ன அப்படின்னு சொல்ல முடியாது, சார் இம்பார்ட்டன்ட் சயின்ஸ், அதனால தான் அந்த சயின்ஸ் குறிக்கிற மாதிரி வருது. அது மாத்திரம் அது உடனே செய்ததாக பாக்குறோம் இல்லைங்களா. வருத்தம் அந்த எக்கால சத்தம் கேட்ட பிறகு நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சா அப்படி இல்ல, உடனே அவங்க இறக்கி விட்ட உடனே உடனே அது செய்யுது. அதே மாதிரிதான் வேதம் நம்மளுக்கு கட்டளை இடுது இல்லைங்களா, டிலே பண்ணாதீங்க டிலே பண்ணாதீங்க, கர்த்தர் சமீபமா இருக்கும் போது அவரை தேடுங்க. ஏன்னா டிலே பண்ணவங்க யாருமே கடைசியில வந்தவங்களா இல்ல இல்லைங்களா, எல்லாரும் அழிஞ்சு போறவங்க. அது உடனே செய்யறதா நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. தன் இஸ்ரவேல் ஜனங்களோடு தன் அடையாளம் காமிச்சுக்கிட்டு அந்த எரிகோவோடு தன்னை பிரித்து தான் வாழணும், தங்களோடு அழியிற ஜனங்களோடு தான் அழியாம தனியா இருக்கணும் இல்லைங்களா. ஒரே வீட்டுல நீங்க எல்லாரும் இருந்த வெளியில இருந்தா நீங்க அழிஞ்சு போவீங்கன்னா கமிட்டடா ஒரே வீட்டுல இருக்கணும். இதெல்லாம் ஒரு ரட்சிப்பின் சாயலை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒண்ணு, அந்த பாதுகாப்புக்கு அடையாளமா இருக்கிற அந்த நோவா காலத்தில் அந்த பேழைக்குள்ள இருக்கிறவங்க ஒண்டிதான் பொழைப்பாங்கன்ற மாதிரி, இங்கேயும் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அவருடைய சபைக்குள்ள இருக்கிற பொழைக்கிற மாதிரி அந்த வீடை ஒரு அடையாளமா காட்டுறாங்க. அந்த வீட்டுல இருந்து வெளியே பெருந்த அழிஞ்சுதான் போவேன் அப்படின்ற மாதிரி காட்டுறது பாக்குறோம். சரி, அதோட விளைவாக என்ன நடக்குது யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னமே படிக்க போறோம். அந்த அம்மா அந்த கயிறை கட்டுது, கயிறை கட்டின உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்க வராங்க, அட்டாக் பண்ண கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஆறாவது அதிகாரத்துல அவங்க ஆறு தடவை அந்த ஊரை சுத்தணும். ஆண்டவர் சொல்றார் அந்த ஊரை சுத்துங்க அப்படின்னு. ஆறு தடவை போயிட்டு போயிட்டு வரணும், ஆறு நாள் போகணும். ஒரு ஒரு தடவையும் அவங்க சுத்திட்டு வரும்போது அந்த கயிறு அவங்க பார்ப்பாங்க இல்லைங்களா. யோசிச்சுப்பாங்க, அங்கே போடலை ஆனால் பார்ப்பாங்க, இந்த கயிறு இருக்குது, இந்த கயிறு அவங்களுக்கும் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். ஆண்டவர் அந்த உள்ள கூட அந்த இந்த ஊருக்குள்ளேயும் வேலை செஞ்சிருக்காரு, நமக்கு நிச்சயமாவே வெற்றி தருவார் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடு காப்பாற்றப்படணும் இல்லைங்களா, அது ஒரு ஒரு அடையாளமா இருக்கும். ஆனால் என்ன ஆச்சு, அவங்க ஏழாவது நாள் எல்லோரும் கால சத்தத்தை ரொம்ப ஜோரா சத்தம் போட்ட உடனே என்ன ஆகுது தெரியுங்களா, ரொம்ப அதிசயமா அந்த எரிகோ என்ன ஆகுது, எரிகோ மதில்கள் இடிந்து டமால் 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 கீழே வந்துச்சு. ஆனா அதுல ஒரு அதிசயத்துல அதிசயம் என்ன தெரியுமா, ஒரு இடத்துல வந்து அந்த செவரு உள்ளல, எல்லா இடத்துலயும் ஃபுல்லா அந்த செவரு விழுந்துருச்சு, ஒரு இடத்துல உண்டி அந்த செவரு விழுல, அந்த செவரு அப்படியே நிக்குது. அந்த கயிறு எங்க கட்டியிருந்துச்சோ அந்த வீடு நிக்கிற இடத்துல உண்டி அந்த செவரு நிக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், அந்த கயிறு எங்க கடவுளுடைய அற்புதம் அங்க பாக்கலாம். அவ வீடு, ஏன்னா அந்த வீடு செவரு மேலத்தான் இருந்துச்சு இல்லைங்களா, செவரு அந்த வீட்டுல உண்டி, அந்த வீட்டுல இருந்தவங்க மட்டும்தான் பொழைச்சாங்க. எல்லாரையும் ஆண்டவர் அழிச்சதாக பாக்குறோம், அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் பொழைச்சாங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பினவங்க அவங்க பொழைச்சதாக பாக்குறோம். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு விசுவாசத்துக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கலாம். இதோட வெகுமதி நம்ம போன வாரமும் படிச்சோம், பெரிய வெகுமதி இல்லைங்களா. அவருடைய பயங்கரமான துன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து தான் காப்பாற்றப்பட்டது மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆபிராமோடு இணைக்கப்பட்டு விசுவாசத்தில் ஆபிராமுடைய சந்ததி மாதிரி தான் இணைக்கப்பட்டு ஒரு உடன்படிக்கையின் பிள்ளையா அவர் மாறிட்டார். அது ஒரு இந்த இந்த பாடத்தை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம்னா இதை யோசிச்சு பாருங்களேன், நான் கூட யோசிச்சு பாக்குறேன், எத்தனை வேசிங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் எத்தனையோ ஊர்ல இருக்காங்க, ஆண்டவர் இவ்வளவு பெரிய அன்பு அவங்க மேல வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் அப்படியே தொடர்ந்து போறதுக்கு அவங்களை யாருமே ஏற்றுக்கிறது இல்லை இல்லைங்களா, யாருமே அவங்கள கண்டுக்கிறது இல்லை, ரிஜெக்ட் பண்றவங்க தான். ஆனா ஆண்டவருடைய உள்ளத்துல அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அன்பு இருக்குன்ற ஒரு செய்தியை எடுத்துட்டு போய் சொல்றவங்க யாரு, யோசிச்சு பாருங்க. அந்த செய்தி அவங்க கேட்கும் போது எவ்வளவு அவங்களுக்கு மாற்றங்கள் ஆண்டவர் தொடப்படலாம். ஒரு முன்மாதிரி, அப்பா இப்படி ஒரு வேசி இப்படி இருந்த நிலைமை என்ன மாதிரி விசுவாசிச்சதுனால ஆச்சு, யோசிச்சு பாருங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் அவங்களுக்கெல்லாம். அது மாத்திரம் இல்லாம அந்த பெண் வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு அவருடைய ஒரு ரத்த வரலாறுலயே ஜீனியாலஜிலேயே அந்த அம்மா பேர் பெற்றதா பாக்குறோம், பேர் பெற்று ஒரு பெரிய பரிசுத்தமான ஆகத பாக்குறோம். ஆகவே இதோடு நம்ம இந்த இந்த அதிகாரத்தை நம்ம முடிக்க போறோம். அடுத்த வாரத்துல நம்ம அடுத்த அதிகாரத்தை தொடருவோம். இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளும் பல பாடங்கள் நம்ம படிச்சுக்கணும் இல்லைங்களா. விசுவாசத்தின் வெகுமதியை பார்க்கிறோம். அந்த விசுவாசம் ஒரு தனிமையான விசுவாசம், யாருமே அந்த அம்மா கூட இருக்கல இல்லைங்களா, யாராவது விசுவாசத்தை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை, தனிமையா அந்த அம்மா நின்று ஒரு விசுவாச ஜெயிண்ட எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது நம்மளும் பார்த்து நம்ம விசுவாசத்தை கம்பேர் பண்ணி ஆண்டவரே அப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு கொடு, அட்லீஸ்ட் அந்த விசுவாசமாவது எனக்கு கொடு அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். சரி, இதோட நம்ம முடிக்கலாம் ஜெபம். சார், எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த பாடத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையில எவ்வளவு அதிசயமான வித்தியாசமான கதைகள் மூலமாக, சரித்திர வரலாற்றின் உதாரணங்கள் மூலமாக எங்களுக்கு பாடத்தையும் கற்பனைகளையும் நீர் வைத்திருக்கிறீர் என்பதை பார்த்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ராகாபுடைய விசுவாசம், அந்த அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி மாறி அந்த விசுவாசத்தினால் அந்த அம்மா எப்படி ரட்சிக்கப்பட்டது, தான் சரீர விதமா ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை ஆத்மீக விதமா ரட்சிக்கப்பட்டு ஒரு உடன்படிக்கை பிள்ளையாக உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாசியாக மாறி நீர் இந்த உலகத்துக்கு மேசியாவாக வருவதற்கு ஒரு கருவியாக கூட அந்த அம்மாவை பயன்படுத்தினீர். தேவரீர் இந்த விசுவாசத்தை, உண்மையான விசுவாச வரத்தை தருகிறவர் நீர் ஒருவரே. எங்கெல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை, உம்முடைய வாக்கு தத்தங்களை நம்பி ஒரு சிறு கயிற்று இருந்தாலும் அந்த கயிறை கூட அதை ஜன்னல்ல கட்டி அதன் மேல தன் குடும்பத்தை எல்லாம் அங்கு கொண்டு வந்து சேர்த்து அதுல நம்பிக்கை வைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டார் ஆண்டவரே. அந்த கயிறை விட எவ்வளவு விசேஷமானது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அந்த ரத்தம் எங்களை பாதுகாக்க முடியும், நியாய தீர்ப்புல எங்களை தப்ப வைக்க முடியும் என்ற ஒரு உறுதி விசுவாசத்தோடு நாங்கள் உண்மை நம்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யமாண்டவரே, எங்களை பலப்படுத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல ஆண்டவரே.
ஆமென்.
நம்ம இதோடு கொடுத்து